மாளிகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் E=mc² என்று சொன்னவுடன் அனைவரும் மனதில் நினைவுக்கு வருபவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கோட்பாடு இயற்பியல் உலகில் செய்த புரட்சி நம்மில் பலர் அறியாத ஒன்றாக உள்ளது. அறிவியல் உலகில் ஐன்ஸ்டீன் வருகைக்கு முன், ஐன்ஸ்டீன் வருகைக்கு பின் என இரண்டாக பிரிக்கலாம் என்று சொல்லலாம். ஒட்டுமொத்த அறிவியல் உலகையும் தனது புதிய சிந்தனையால் புரட்டி போட்டவர் ஐன்ஸ்டீன் என்றே சொல்லலாம். அந்த வகையில் பல்வேறு கண்டுபிடிப்புகளுக்கு நோபல் பரிசு போன்ற பல்வேறு பரிசுகளையும் விருதுகளையும் பெற்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றிய கருத்துக்களை வழங்க புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி கலை அறிவியல் கல்லூரியின் இயற்பியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் மா புவனேஸ்வரி அவர்கள் வழங்கிய உரையாடலை பகுதி ஒன்றில் கேட்டிருப்பீங்க. நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாழ்க்கை வரலாறும் கண்டுபிடிப்புகளும் பற்றிய மேலான கருத்துக்களை பகுதி இரண்டில் கேட்கலாம்.
இப்ப நீல குறுக்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் வந்து வேகமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய நீளத்துல மாறுபாடு ஏற்படும். இப்ப எடுத்துக்காட்டாக இப்ப ஒரு பெரிய பந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பந்தினுடைய உருவம் என்ன, அமைப்பு என்ன, உருண்டையா இருக்கும். அந்த பந்து ஒரு எக்ஸ் அச்சுல வேகமா போகும் பொழுது அந்த எக்ஸ் அச்சுல அதனுடைய நீளமானது குறுக்கமாயிடும், குறுக்கி ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு முட்டை போல வடிவத்தை ஏற்படுத்திக்கோங்க. சரி, இது ஏன் நம்ம கண்களுக்கு தெரியல அப்படின்னா, ஒளி மாதிரி ஒரு அதிகமான திசை வேகத்துல போகும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் நமக்கு கண்களுக்கு புலப்படும். இது எல்லாமே வந்து தனிச்சார்பியல் கோட்பாட்டுல வரக்கூடிய விஷயங்கள்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க மேம். பல்வேறு அறிவியல் சார்ந்த கருத்துக்களையே நம்மளுடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் வழங்கியுள்ளார். அதை பொறுத்தளவில் பொது சார்பியல் கோட்பாடு என்ற இயற்பியல் துறையிலே சிறப்பாக சொல்லியிருப்பார். அதன் அடிப்படையில் பொது சார்பியல் கோட்பாடு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
பொது சார்பியல் கோட்பாடு ஏன், அதுக்கு ஏன் நம்ம போகணும், இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது பொது சார்பியல் கொள்கை வந்து கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் அதை வச்சு நம்ம ஏன் இந்த பொது சார்பியல் கொள்கை நமக்கு வேணும் அப்படிங்கறத நமக்கு. இப்போ இந்த பொதுச்சார்பியல் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடுன்னு சொன்ன நிலை, ஒரு பொருளுடைய நிலைன்னு சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக நகரக்கூடிய பொருள்களுக்கு பொருத்தமானதாக, அதாவது நம்ம ஸ்பேஸ் டைம் கண்டினியூவம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அச்சுகள் தெரியும், நம்ம ஒரு பொருளுடைய டைமென்ஷன்ஸ் சொல்லும் பொழுது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நீளம் அகலம் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். இவர் நாலாவதா ஒரு கோஆர்டினேட்டே சேர்த்துக்கிட்டாரு, அதுதான் வந்து டைம் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேட், காலத்தையும் சேர்த்து கொண்டாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பொது சார்பியல் கொள்கை ஏன், அதுக்குள்ள நம்ம ஏன் போகணும் அப்படிங்கறதுக்கான எடுத்துக்காட்டு சொல்றோம். பிளாக் ஹோல் எடுத்துக்கோங்களேன், கருந்துளை. இந்த கருந்துளைய வந்து கண்டுபிடிச்சவர் சந்திரசேகர். அப்ப யாரும் அவர் எடுத்துக்கல, அவருடைய ஆசிரியரே ஆர்தர் எடிங்டனே அவருடைய கான்செப்ட் அவர் எடுத்துக்கல. சரி, அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த அண்டவெளியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோள்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சுருங்கிடுது, அப்புறம் அது கருந்துளையா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு பொருள் கையில வச்சிருக்கோம், இந்த கையில இருக்க பொருளை நான் தூக்கி மேல போடுறேன், அந்த மேல போட்டா என்ன ஆகும், அந்த பொருள் திருப்பி கீழே தான் வரும். இதுக்கு காரணம் என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கோம், புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப புவி ஈர்ப்பு விசைங்கிறது என்ன, அந்த விசை எங்க இருந்து தோன்றுது நமக்கு, அதனுடைய சோர்ஸ் என்ன, அத பத்தின விஷயங்கள் பல பேருக்கு புரியாத ஒரு விஷயமாவே இருந்தது. அது வந்து ஒரு புலம், அவ்வளவுதான், புவி ஈர்ப்பு விசைங்கிறது ஒரு புலம். சரி, அது நம்மளால உணர முடியுமா, முடியலாது, ஏன்னா அது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விசை அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு பொருளை வந்து நம்ம பூமியில இருந்து 11.2 km/s வேகத்துல நீங்க தூக்கி வீசினீங்க அப்படின்னா அந்த பொருள் திருப்பி பூமிக்கு வரவே வராது, அண்டத்துக்கு போயிடும். இந்த பேசிஸ்ல தான் நம்ம ராக்கெட் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த திசை வேகத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விடுபடு திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்கேப் வெலாசிட்டி. இந்த விடுபடு திசை வேகம் ஒவ்வொரு கோளுக்கும் வேறுபடும். எதை பொறுத்து வேறுபடும், அந்த கோளினுடைய நிறை பொறுத்து வேறுபடும், அந்த கோளினுடைய புவியீர்ப்பு விசையை பொறுத்து வேறுபடும், அதாவது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பொறுத்து வேறுபடும். இப்ப நீங்க நிலவுல இருந்து ஒரு பொருளை வீசினீங்கன்னா இவ்வளவு தேவை கிடையாது, 11.2 km/s வீசணும்னு தேவை கிடையாது. இதை விட அங்க புவியீர்ப்பு விசை கம்மி, அதாவது பூமியை விட நிலவுல 1/6 தான் புவியீர்ப்பு விசை இருக்கு. அதனால அங்க வந்து விடுபடுத்தி சேவேகம் கம்மி. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிலவுல காற்றே கிடையாது. அந்த போர்ஸ்னால அந்த காற்றை கூட என்ன பண்ண முடியாது, பிடிச்சு வைக்க முடியும். அடுத்து பெரிய பெரிய பொருள்களாகும் பொழுது, இப்ப ஜூபிட்டர் மாதிரி ஒரு மேசிவா ரொம்ப அதிக எடை உள்ள நிறை உள்ள பொருள்களா இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த புவியீர்ப்பு விசையும் அதாவது இந்த விடுபடுத்தி சேவேகமும் அதிகமா இருக்கும், எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி அண்டத்துல நம்ம சூரியனோட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்களோ இல்ல விண்மீன்களோ நிறைய நிறைய இருக்குது, விண்மீன்கள் இருக்காங்க நிறைய. அப்போ அதுல இருந்து ஒரு பொருளை நீங்க வெளியில வீசினீங்க அப்படின்னா வெளியில வர்றது கஷ்டம். ஏன் அப்படின்னா அதனுடைய நிறையானது அது மிக அதிகமாக உள்ளது. அப்ப நிறைய அதிகமாக போகும் பொழுது அது திருப்பி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வெளியில இப்ப ஒரு ஒளியினுடைய திசைவேகத்துல மிஞ்சின திசைவேகம் என்பது உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒளியினுடைய திசைவேகம் தான் அதிகபட்ச திசைவேகம், அதாவது 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. இவ்வளவு திசைவேகத்துல செல்லக்கூடிய எந்த ஒரு பொருளுமே இப்ப கிடையாது. அப்ப நீங்க ஒரு பெரிய ரொம்ப பருமனுள்ள ஒரு கோளாகட்டும் அல்லது ஒரு விண்மீன் ஆகட்டும் அங்கிருந்து நீங்க ஒரு பொருளை வெளியில எரியணும் அப்படின்னா ஒளிய மிஞ்சின திசைவேகத்துல நம்ம எரியணும். அந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம முடுக்கி விடவே முடியாது. அதை மிஞ்சின திசைவேகத்துல நம்ம ஒரு பொருளை முடுக்கி விடவே முடியாது. அப்ப என்ன ஆகும், அந்த பொருள் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஈவன் நம்ம ஒளி கூட அந்த கருந்துளையில இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுதான் அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு ஐன்ஸ்டீன். இது வந்து சந்திரசேகரோட கருத்து. இத வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பூமியையே இந்த ஸ்பேஸ் வெளியையே ஒரு துணி மாதிரி, மெல்லிய துணி மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கல அப்படிங்கிறாரு. கருத்தில் வச்சுக்கோங்க ஒரு துணி, அந்த துணிய 4 பக்கமும் பிடிச்சிருக்கிற மாதிரி எடுத்துக்க வச்சுக்கோங்க. நடுவுல ஒரு பெரிய பந்து போடுங்க. பெரிய பந்து அப்படிங்கிறது ஒரு கோளாக நீங்க வந்து கற்பனை செய்து கொள்ளுங்க. அப்ப அந்த பெரிய பந்தை நீங்க நடுவுல போட்டோம்னா அந்த பந்துக்கு அருகில் உள்ள பகுதி எப்படி இருக்கும், அழுந்தி இருக்கும். அதை தாண்டி இருக்க பகுதி எப்படி இருக்கும், மேடா இருக்கும். அப்ப மேட்டுல இருக்க பகுதியில ஒரு சின்ன கோலி குண்டை வச்சீங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பா அந்த பெரிய அந்த பந்தை நோக்கி ஊடும். இந்த மாதிரிதான் ஒரு பொருள் நடுவுல இருக்கு, இந்த ஓரத்துல நம்ம ஒரு பொருள் வைக்கும் பொழுது அது நழுவி ஓடுது. இதே மாதிரிதான் இந்த வெளியே அப்படிதான் இருக்குது. வெளியே அப்படின்றது ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்ல நட்சத்திரங்கள் எல்லாமே இப்படிதான் இருக்குது. அப்ப உள்ள அழுந்தும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் வந்து அதனால ஈர்க்கப்படுது அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு. இதுதான் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் பொதுச்சார்பியல் கொள்கைக்கான எடுத்துக்காட்டு.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பல்வேறு கோட்பாடுகளை முன்வைத்திருந்தாலும் கூட மிகவும் பிரசித்தி பெற்ற பிரபலமான ஒரு ஃபார்முலா வந்து E=mc2. முன்னரே நீங்க குறிப்பிட்டது போல அந்த ஃபார்முலாவின் மைய கருத்து, அது எதை பிரதிபலிக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
கண்டிப்பாக இதை நாம் பேசியாக வேண்டும். அந்த E=mc2, அதாவது ஆற்றல் என்பது நிறை, நிறை என்பது ஆற்றல். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நாம எடுத்துக்கிற ஆட்டம் பாம் எடுத்துக்கோங்க. இப்ப ஆட்டம் பாம் என்னதுன்னா யுரேனியம், யுரேனியமும் ஒரு அணுக்கரு. அந்த யுரேனியம் அணுக்கருக்குள்ள நீங்க வந்து ஒரு நியூட்ரானை வந்து அது உள்ள இழுத்துக்குச்சு அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு, ஒரு கிளர்ச்சியுற்ற நிலைக்கு போகும். கிளர்ச்சியுற்ற நிலைக்கு போயிட்டு என்ன ஆகுது, வெடிக்குது. வெடிச்சு வழியில என்ன வருது, ஆற்றல் வருது. அப்ப இது ஒரு பொருள் வந்து நிறை யுரேனியம்ங்கிறது, அது வெளியில வெடிச்சு என்னவா கிடைக்குது, நமக்கு ஆற்றலா கிடைக்குது. இது மட்டும் இல்ல, இந்த காஸ்மிக் கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம், இந்த காஸ்மிக் கதிர்கள் வந்து வெளியில இருந்து நமக்கு வந்துட்டே இருக்கு. இந்த காஸ்மிக் கதிர்கள் என்ன வெளியிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இதுல மேகங்களுக்கு இடையே வரும் பொழுது அதை தாண்டி வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தனிமங்களோ ஒரு ஹைட்ரஜனோ ஹீலியமோ ஏதோ ஒரு ஆட்டம் ஏதோ ஒரு அணுவை வந்து அது ஹீட் பண்ணும், அதாவது தொடும். அப்போ ஒரு காஸ்மிக் கதிர், கதிருக்கு என்ன இருக்காது, ரேடியேஷனுக்கு பொதுவா மாஸ் கிடையாது, நிறை கிடையாது, அதுக்கு ஆற்றல் மட்டும்தான் உண்டு. அந்த கதிரானது ஒரு அணுவின் மீது படும் பொழுது அணுங்கிறதுக்கு என்ன இருக்கும், நிறை இருக்கும். அணுவின் மீது படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பொருட்களை வெளியிடும், அது வந்து எலக்ட்ரான் பாசிட்ரான். அப்ப ஒரு கதிரானது எதை உருவாக்குது, அதுக்கு நிறை கிடையாது, ஆற்றல் மட்டும்தான் இருக்கு. ஆனா நிறையுள்ள 2 பொருட்கள் என்ன செய்யுது, உருவாக்குது. இது எல்லாமே இந்த E=mc2 பேசிஸ்ல தான். இங்கிறது எனர்ஜி ஆற்றல், எம்ங்கிறது மாஸ், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட் ஒளியினுடைய திசைவேகம். அப்போ ஆற்றல் வந்து நிறையாக மாறும், நிறை வந்து ஆற்றலா மாறும். இப்ப நான் ஆற்றல் நிறையா மாறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன், நிறை எப்படி ஆற்றலா மாறும், ஒரு எலக்ட்ரான பாசிட்ரான ஒன்னா சேர்ந்துச்சுன்னா 2 ஃபோட்டான்களை வெளியிடும். ஃபோட்டான்கள்ங்கிறது என்ன, அகைன் அது கதிர்கள், ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, நிறைவுள்ள ஒரு பொருள் நிறையில்லாத ஆற்றலை உருவாக்குது. இது வந்து இன்னைக்கு நடைமுறையில சாத்தியம் அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க மேம். இப்போ வந்து ஒரு பொதுவாகவே அறிவியல் அறிஞர்களா இருக்கட்டும், விஞ்ஞானிகள் பொறுத்தளவில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கும். அதன் அடிப்படையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பொறுத்தவரையில் அவர் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள், அவருக்கு கிடைக்கப்பட்ட பரிசு, நோபல் பரிசு பெற்றக்கூடிய சிறப்புமிக்க விஞ்ஞானியாகவும் போற்றப்படுகிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு நிறைய விருதுகள் கொடுக்கலாம், ஆனா யாருக்கும் அப்பொழுது மனதில்லை. அவர் அதிகமாக உழைத்தது என்னவோ பொது சார்பியலுக்கும் தனிச்சார்பியலுக்கும் தான். கோட்பாடுகள் அப்போ உள்ள காலகட்டத்துல அதிகமா யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது இந்த சார்பியல் கொள்கையே எது, அதனுடைய அடிப்படை அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்களும் நானும் எதிரெதிராக உட்கார்ந்திருப்பதாக கருத்தில் கொள்வோம். இப்போ எனக்கு இடது என்பது தங்களுக்கு வலது, தங்களுக்கு வலது என்பது எனக்கு இடது, இதுதானே? அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருடைய நிலையை பொறுத்துதான் நம்ம ஒரு விஷயத்த சொல்ல முடியும். இதுதான் அடிப்படையே சார்பியல் கொள்கையில. ஆனால் அதை வந்து புரிந்து கொள்கிற அளவுக்கு அப்பொழுது யாரும் அந்த அளவுக்கு இல்லை, மனது இல்லை என்று கூட சொல்லலாம். அதனால அவருடைய 4 கண்டுபிடிப்புகள் 1905 பண்ணாருன்னு ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். அதுல வந்து ஒளிமின் விளைவு அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு. ஆக்சுவலா அது வந்து அவர் கண்டுபிடிச்சது கிடையாது, அத வந்து ஹாலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட், ஒரு அறிவியலாளர்கள் வந்து அவங்கதான் அதை வந்து அந்த ஒளிமின் விளைவை வந்து அவங்களும் ஒரு ஆக்சிடென்டா அவங்களுடைய ஆய்வகத்துல தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒரு என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதற்கான விளக்கத்தை கணிதம் மூலமாக அதற்கான விளக்கத்தை முழுமையாக கொடுத்தவர் ஐன்ஸ்டீன். அந்த விளக்கத்துக்காக மட்டுமே அவருக்கு வந்து அந்த நோபல் பிரைஸ் ஆனது கொடுக்கப்பட்டது. 1921 அறிவிச்சு 1922 தான், ஏன்னா அப்போ போர் நிகழ்ந்த சமயம், 22 அவருக்கு வந்து நோபல் பரிசு வழங்குறாங்க. சோ அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது ஒளிமின் விளைவுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததற்காக தானே ஒழிய வேற எந்த விஷயத்துக்காகவும் கொடுக்கப்படவில்லை.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து சிறப்பு சார்பியல் கோட்பாடு, பொது சார்பியல் கோட்பாடு என்ற பல்வேறு விளக்கமான கருத்துக்களை ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இப்போ அந்த இரண்டு கோட்பாடுகளுக்கும் இடைப்பட்ட வேறுபாடுகளை நம்ம எதை சொல்லலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை?
வேறுபாடுகள் அப்படிங்கும் பொழுது நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 விஷயங்கள் வந்து தனிச்சார்பியல் கொள்கையில நான் சொல்லியிருக்கேன். அதாவது நேர நீட்டிப்பு, திசை வேகத்தை பொறுத்து நிறை மாறுதல், ஒரு நீல குறுக்கம் அப்படின்னு ஒரு 3 விஷயங்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா இது எதுவுமே வந்து பொது சார்பியல் கொள்கையில வராது. ஐன்ஸ்டீன் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, தன்னுடைய அதாவது தனிச்சார்பியல் கொள்கையில கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மொத்த அண்டத்தையும் நாம் விளக்க முடியாது அப்படின்னு அவர் யோசிச்சாரு. அதற்காக மட்டுமே தான் இந்த பொது சார்பை கொள்கை அப்படிங்கிறது வரும். அதனால தனிச்சார்பிகள் கொள்கையில உள்ள எந்த விஷயங்களையுமே இங்க எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இது அப்படியே இந்த E=MC² கூட இந்த இடத்துல பயன்படாது. இதற்கு வேற சமன்பாடு பயன்படுத்தி இருப்பாருங்க. இங்க வந்து இந்த நம்ம சார்பியல்ங்கிறது வந்து ஒரு இமேஜினேஷன்ல கூட நம்ம சொல்லுவாங்க அது. ஆனா நம்ம ஒரு அண்டத்தை பத்தி நம்ம பேசும் பொழுது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நமக்கு வந்து விசை இருக்குது, புவியீர்ப்பு விசை இருக்குது, புவியீர்ப்பு விசை இல்ல நிறைய மின்காந்த விசைகள் இருக்குது, அணுக்கரு விசை இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம பேசும் பொழுது பொது சார்பியல் கொள்கை நமக்கு வேணும், அந்த தனிச்சார்பியல் வச்சு மட்டுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டனால அதுதான் வந்து வித்தியாசமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு பொதுவாக நான் ஒரு கேள்வியாக நான் முன்வைக்கிறேன், என்னவென்றால் இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று ஒருவர் இல்லை என்றால் நாம் எதையெல்லாம் இழந்திருப்போம், நம்மளுக்கு எதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும், அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை?
இந்த குவாண்டம் இயற்பியலுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் வித்திட்டவர் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம். அவராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்தது அப்போ குவாண்டம் இயற்பியலை பொறுத்து. இன்னும் சொல்ல போனா இவருடைய இந்த போட்டான்கள், இந்த ஒளிமின் விளைவு, அந்த ஒளிமின் விளைவுனால எலக்ட்ரான்கள் வெளியிடப்படுகிறது அப்படிங்கறத சொன்ன கான்செப்ட் எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு நம்ம லேசர் அப்படின்னு ஒண்ணு நம்ம படிக்கிறோம். இந்த லேசர்ல வந்து கேஸ் லேசர்னு ஒண்ணு இருக்கு. கேஸ் லேசர் அப்படிங்கறது நமக்கு தெரியும், கேஸ் பயன்படுத்துறது, ஹீலியம் நியான் லேசர். அந்த ஹீலியம் நியான் லேசர் கண்டுபிடிச்சவர் மெய்மன் அப்படிங்கிறவரு. அவரே வந்து என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, ஐன்ஸ்டீனோட கோட்பாடு அவர் சொல்லிருப்பாரு. அதாவது 2 ஆற்றல் மட்டங்களுக்கு இடையே அணுக்களோ எலக்ட்ரான்களோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும் பொழுது திருப்பி அதிக ஆற்றல் மட்டத்தில இருந்து குறைந்த ஆற்றல் மட்டத்துக்கு வரும், அப்போ ஆற்றல் ஆனது வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு கான்செப்டை வச்சுட்டு தான் லேசர் வந்து பயன்படுத்தி அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய டீப் பிராக்லி அலைநீளங்கள், அதாவது ஒரு பருப்பொருளானது இப்படி வந்து ஒரு போட்டானா மாறுது. டியூயாலிட்டி, இரண்டு நேச்சர் உள்ளது. இப்ப நம்ம ஒளின்னு எடுத்துக்கிட்டாலுமே எல்லா இடத்துலயுமே ஒளிய வந்து ஒரு துகளா நம்ம எடுக்க முடியாது. சில இடங்கள்ல அதை வந்து ஒரு அலையாவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள்க்கே வந்து ஒரு சிமெட்ரி இருக்குது. ஒரு துகள் அடிப்படையா அது துகளா இருந்தா அதுக்கு வந்து ஒரு அலை வடிவமும் இருக்கும், அடிப்படையா அது அலையா இருந்தா அதுக்கு துகள் வடிவமும் இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வித்திட்டவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். அதனால அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இழந்திருக்க கூடாது.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க மேம்.
அறிவியல் உலகிலே இயற்பியல் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களது வாழ்க்கை வரலாறு குறித்தும், சிறப்பு சார்பியல் கோட்பாடு, பொது சார்பியல் கோட்பாடு மற்றும் E=mc² என்ற சமன்பாட்டை பிரதிபலித்த வரலாற்று அறிஞர் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் கலைஞர் கருணாநிதி கலை அறிவியல் கல்லூரியின் இயற்பியல் துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் மா புவனேஸ்வரி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேம்.
நேர்களே, இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.